அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 8 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக அமைந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவடையும் நிலையில் இன்று கொழும்பில் நடந்த பல்வேறு நிகழ்வுகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
வேலுப்பிள்ளை பிரபாகரன் became history. But what about his goal? Did that, has that goal become history too? Or has it only gone into hiding?
தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த இருந்த தடையை நீக்கி இந்திய அரசு பிறப்பித்த சிறப்பு உத்தரவுக்கு எதிராக விலங்குகள் நல வாரியத்தின் சார்பில் நீதிமன்றம் செல்லவிருப்பதாக அறிவித்திருப்பது குறித்த செய்தி.
நீங்க அனிமல் வெல்ஃபேர் போர்டோட அப்ரூவல் இல்லாம நீங்க இந்த நோட்டிபிகேஷனை வித்ட்ரா பண்ண முடியாது. இப்போ கவர்மெண்ட் போய் அது மாத்திருக்கா, எங்களுக்கு நம்ம லாயர்ஸ் எல்லாம் அது பார்த்துட்டு இருக்காங்க, ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுமோ, லீகலா என்ன பண்ண முடியுமோ நம்ம கண்டிப்பா பண்ணுவோம்.
திருகோணமலை மூதூர் பிரதேசத்தில் இருக்கும் 30 மேலாக தனியார் காணிகளில் முகாமிட்டிருந்தவர்கள் அங்கிருந்து வெளியேறியிருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பது சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் கிருத்திகா நாராயணன்.
பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் உள்ள மாடிக்குடியிருப்பு ஒன்றில் கடந்த மாதம் நடத்தப்பட்ட முற்றுகை நடவடிக்கை ஒன்றின் போது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தாக்குதல் நடத்திய பிரதான சந்தேக நபரின் கைரேகை மற்றும் வெடிபொருட்கள் போன்றவற்றை கண்டுபிடித்துள்ளதாக பெல்ஜிய அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
The Belgian federal prosecutor says the single fingerprint of Salah Abdeslam was found in a third floor apartment.
அந்த கைரேகை தற்போது தலைமறைவாகியுள்ள அப்துல் சலாமுடையது என தெரியவந்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் பாரிஸில் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு அடுத்த நாள் அவர் இந்த குடியிருப்பில் ஒளிந்திருக்கலாம் என அதிகாரிகள் நம்புகின்றனர். எஞ்சியிருந்த வெறிப்பொருட்கள் மற்றும் கையால் செய்யப்பட்ட 3 தற்கொலை அங்கிகள் இங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளன. இந்த குடியிருப்பு போலியான பெயரில் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஏற்கனவே தடுப்புக்காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒரு சந்தேக நபரின் பெயரில் இந்த குடியிருப்பு வாடகைக்கு எடுக்கப்பட்டிருக்கலாம் என அரச வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர்.
சீனாவில் உள்ள ஒரு மருத்துவமனை பயன்பாட்டில் இருந்தபோதே அதன் ஒரு பகுதி இடிக்கப்பட்டுவிட்டதாக அறிக்கைகள் சொல்கின்றன. ஹெனான் மாகாணத்தில் உள்ள அந்த மருத்துவமனையில் உள்ள கதிரியக்க சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் இருந்தபோதே புல்டோசர் ஒன்று சுவர்களை இடித்ததால் அவர்கள் உயிர் தப்பி ஓடினர். மருத்துவமனையில் உள்ள சவக்கிடங்கில் உள்ள சடலங்கள் இடிபாடுகளில் புதைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் வைத்தியசாலை உபகரணங்கள் சேதாரமடைந்தன. சாலை விரிவாக்க திட்டத்திற்கு வழி செய்ய மருத்துவமனையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற உள்ளூராட்சி அதிகாரிகளின் கோரிக்கைக்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளாததாலேயே அவர்கள் இந்த மருத்துவமனையை இடிக்க உத்தரவிட்டதாக மருத்துவமனை ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
ஈராக்கில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாத குழுவைச் சேர்ந்த ஒருவர் தன்னை அந்த குழுவிலிருந்து விலக வலியுறுத்திய தாயை பொதுமக்கள் முன்னிலையில் கொலை செய்துள்ளார் என சிரியாவில் உள்ள ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். ஐஎஸ் குழுவினரின் வலுவான நகரான ரக்காவில் உள்ள குடியிருப்பாளர்களே இதற்கு சாட்சிகள் என அவர்கள் கூறியுள்ளனர். தனது தாய் தொழில் புரிந்து வரும் தபால் நிலையத்தின் வெளியே வைத்து அவரை இந்த ஐஎஸ் தீவிரவாதி சுட்டு கொலை செய்துள்ளார் எனவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க தலைமையிலான கூட்டுப்படையினர் தமது குழுவினரை அழித்து விடுவார்கள் எனவும், அதனை அவர்கள் செய்வதற்கு முன்னர் அங்கிருந்து சென்றுவிட வேண்டுமெனவும் தனது தாய் தன்னை எச்சரித்ததாக இந்த நபர் ஐஎஸ் குழுவைச் சேர்ந்த தனது சக உறுப்பினர்களிடம் கூறியுள்ளார் என ரக்காவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்தே அவரை தடுப்பு காவலில் வைத்து மரண தண்டனை விதித்துள்ளனர்.
முன்னாள் தலைவர் மாவோ சேதுங்கின் ஒரு மாபெரும் தங்க நிற சிலை அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சீனாவில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கான்கிரீட் மற்றும் எக்கினால் செய்யப்பட்ட சுமார் 40 உயரம் மற்றும் தங்க வர்ணம் கொண்ட அந்த சிலை நாட்டுப்பற்று மிகுந்த விவசாயிகள் மற்றும் உள்ளூர் வணிகர்களால் எழுப்பப்பட்டது. அந்த சிலை அதிகாரிகளின் ஒப்புதல் இல்லாமல் நிறுவப்பட்டதாக சீன ஊடக அறிக்கைகள் கூறுகின்றன. மாவோவின் கொள்கைகளால் மக்கள் பல கஷ்டங்களை சந்தித்து நேர்ந்தது. மேலும் அவருடைய பொருளாதார யுக்திகள் பெரும்பாலும் கைவிடப்பட்டுவிட்டன. இருப்பினும் சில சீனர்கள் அவரை இன்றும் மதித்து போற்றுவதோடு பெரிதும் நேசிக்கவும் செய்கின்றனர்.
ஜெர்மனியின் கொலோன் நகரில் நடந்த புதுவருட கொண்டாட்டங்களின் போது நடைபெற்ற வன்முறை மற்றும் திருட்டு நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய 31 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது.
இவர்களில்
18 பேர் ஜெர்மனியில் அகதி தஞ்சம் கோரியிருப்பவர்கள் என உள்துறை அமைச்சின் பேச்சாளர் டோபியஸ் பிளேட் செய்தியாளர் மாநாட்டின் போது தெரிவித்துள்ளார். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இரண்டு ஜெர்மனியர்களும் ஒரு அமெரிக்கரும் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளார்கள் என சந்தேகிக்கப்படுகிறது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக அமைந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. இதனையொட்டி அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் கொழும்பில் இன்று நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிறது. இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிரான சில ஆர்ப்பாட்டங்களும் நடந்திருக்கின்றன. இந்த அனைத்து தகவல்களையும் தொகுத்து வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ராஜபக்ஷ ஆட்சிக்கு எதிரான புதிய ஆட்சிக்கு வழிவகுத்த ஜனாதிபதி தேர்தலின் ஓராண்டு நிறைவை கொண்டாடும் நிகழ்வு கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடந்தது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க, வெளிநாட்டு பிரதிநிதிகள் என்று பலதரப்பினரும் இங்கு கலந்து கொண்டிருந்தனர். மகாத்மா காந்தியின் பேரனும் இலங்கைக்கான இந்தியாவின் முன்னாள் உயர்ஸ்தானிகருமான கோபாலகிருஷ்ண காந்தி இன்றைய நிகழ்வில் முக்கிய பேச்சாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார்.
But what about his goal? Did that?
வேலுப்பிள்ளை பிரபாகரன் வரலாறாகிவிட்டார். ஆனால் அவரது லட்சியத்துக்கு என்ன ஆனது? அதுவும் பழைய வரலாற்று சம்பவமாகிவிட்டதா? அல்லது தலைமறைவாகியிருந்து அந்த லட்சியம் மீண்டும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுமா? பிரிவினைவாதம் என்பது உடனடியான நிகழ்ச்சி நிரலிலிருந்து வெளியேறிவிட முடியும். ஆனால் அது மெதுவான உணர்வாக எரிந்து கொண்டிருக்கும் வரையில் அது முற்றாக இல்லாமல் போய்விட்டதாக சொல்ல முடியாது என்றார். 2000 காலப்பகுதியில் இலங்கையில் இந்திய உயர்ஸ்தானிகராக பணியாற்றிய கோபாலகிருஷ்ண காந்தி. புதிதாக கொண்டுவரப்பட இருக்கின்ற அரசியலமைப்பு மாற்றங்கள் தொடர்பில் வெளியாகின்ற விமர்சனங்கள் பற்றி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இங்கு பேசினார்.
வருஷ பூர்ணத்திற்கு ஆண்குறம் விவஸ்தாவை பரிவர்த்தனை பிலிபந்தவ கதாகரன் விட்டு சமாரம்.
இந்த ஓராண்டு நிறைவில் அரசியலமைப்பு மாற்றங்கள் பற்றி பேசும்போது நாங்கள் நாட்டை இரண்டாக பிளவுபடுத்தப் போவதாக சிலர் கூறுகின்றனர். பௌத்த மதத்துக்கு உள்ள இடத்தை இல்லாமல் செய்வதுதான் இதன் நோக்கம் என்றும் சிலர் கூறுகின்றனர். அதேபோல வெளிநாட்டு ஆலோசனைகளின்படி பாதுகாப்பு படையினரை பலவீனப்படுத்தி தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படுத்துவதுதான் நோக்கம் என்றும் இன்னும் சிலர் கூறுகின்றனர். ஆனால் நீங்கள் சொல்வதை செய்வது எங்கள் முயற்சி அல்ல. உங்களுக்கு புரியாததை, உங்களுக்கு தெரியாததை செய்வதுதான் எங்களின் நோக்கம் என்று அவர்களுக்கு நான் கூறுகிறேன் என்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. அவர் முன்னர் அமைச்சராக இருந்த 2006 காலப்பகுதியில் குண்டு தாக்குதல் நடத்தி அவரை கொலை செய்ய முயன்றதாக தண்டனை அளிக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் உறுப்பினர் ஒருவருக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொது மன்னிப்பு அளித்து விடுதலை செய்திருக்கிறார். 10 சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருந்த சிவராஜா ஜெனீவனை மேடைக்கு அழைத்து ஜனாதிபதி விடுதலை செய்து வைத்தார். இன்றைய நிகழ்வில் பேசிய பிரதமர் ரணில்
விக்ரமசிங்கொதுக்கப்பட்ட
நிலையில் உலக நாடுகள் எதிர்பார்ப்புகள் எதனையும் வைத்திருக்காமல் இருந்த ஒரு நாடு இன்று ஓராண்டுக்குள் முன்னேறி வந்திருக்கிறது. நாளை நாம் நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு உருவாக்க சபையாக கூடி அங்குதான் எங்களின் நல்லாட்சியை உறுதி செய்ய இருக்கிறோம். எங்களின் புதிய யோசனையை ஆதரிப்பவர்களைப் போலவே எதிர்ப்பவர்களும் இருக்கின்றனர். ஆனால் நல்லாட்சியை மனதில் வைத்து முன்னேறி செல்வதா, அல்லது மக்கள் நிராகரித்த அந்த பழைய அரசியல் முறைக்கு சென்று அந்த சேற்று குழிக்குள் சிக்கியிருப்பதா என்பதைத்தான் நாளை தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். 2 நாங்கள் இந்த வெற்றியை முழுமையாக எட்டியே தீர்வோம் என்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. இதனிடையே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவான பொது எதிரணி கூட்டணியினருடன் கடும்போக்கு பௌத்தவாத அமைப்புகள் சிலவும் சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்ட பேரணியொன்றை நடத்தியிருந்தனர். அதுபோல கண்டி அஸ்கிரிய மல்வத்து பௌத்த பீடாதிபதிகளை சந்தித்து ஆசி பெற்று திரும்பிய மஹிந்த ராஜபக்ஷ புதிய அரசாங்கத்துக்கு அரசியலமைப்பை மாற்றுவதற்கு மக்கள் ஆணை வழங்கவில்லை என்று ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார்.
நாடாளுமன்றம்தான்
அரசியலமைப்பை மாற்ற முடியும். ஆனால் அரசியலமைப்பை முழுமையாக மாற்றுவதற்கு அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை வழங்கியிருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு நடத்தப்பட தேவையில்லாத மாற்றங்களை கொண்டு வருவதாகத்தான் ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி கூறியிருந்தார். அரசியல் யாப்பில் பௌத்த மதத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு தேவையற்றது என்று சந்திரிகா அம்மையார் கூறியிருக்கிறார் என்றார். கடந்த ஆண்டு ஜனவரி 8 தேர்தலில் ஆட்சியை இழந்து பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் வழியாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலின் போது மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை முன்னெடுத்திருந்த JVP என்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியினரும் புதிய ஆட்சியாளர்களின் நடவடிக்கைகளுக்கு எதிராக தலைநகரின் புறநகரான நொகைகொடையில் பேரணி ஒன்றை இன்று நடத்தியிருந்தனர். கடந்த ஆட்சிக்காலத்தில் மோசடிகளில் ஈடுபட்டவர்களையும் கொலைகாரர்களையும் கைது செய்வதில் ரணில் மைத்திரி அரசாங்கம் மெத்தன போக்கில் இருப்பதாக மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டிருப்பதாக JVP இங்கு கூறியது.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கையின் ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன பதவியேற்று ஓராண்டு ஆகிறது. அவரது இந்த ஓராண்டு ஆட்சியை எப்படி பார்க்கலாம்? இதுவரை அவரால் என்ன செய்ய முடிந்திருக்கிறது என்று சிலோன் டுடே பத்திரிகையின் துணை ஆசிரியர் சுலோச்சனா ராமையா அவரிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
அவரிடம் நற்குணங்கள் நிறைய இருக்கின்றதாகவும் அவரிடம் கையில் இரத்தப்படிவு இல்லை என்று ஒரு கணக்கு கொண்டு இருந்தது. அதனால் அவரை வரவேற்றார்கள். அவர் சொல்லி வந்த முதல் வேலை வந்து எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சி, அதுல இருந்து நான் விலகுவேன். அதை இன்னும் செய்யவில்லை. அதே நேரத்தில் சில சில நல்ல விஷயங்கள் நடந்தது. மக்களின் காணிகளை விருதாகவாவது ஒவ்வொரு இடங்களில் கொஞ்சம் கொடுத்து விட்டார். அதை இட்டு மக்கள் கொஞ்சம் சந்தோஷம் அடைந்தார். அதில் நம்பிக்கை ஒன்று வந்தது. ஆனால் இன்னும் அவர் நிறைய செய்திருக்கலாமோ என்று ஒரு கணிப்பு. முதலாவதாக அந்த கைது செய்திருக்கும் தமிழர்களை அவர் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அதையிட்டு ஒன்றுமே செய்யவில்லை. அதே நேரத்தில் இன்னும் அவருக்கு அந்த ஜெனீவா விஷயங்களை கொஞ்சம் அவர் மிச்சம் ஈடுபாடு காட்டாத ஒரு குறை தெரிகிறது. நினைத்தது ஒன்றா இருக்கும் போது வேறொன்றுதான் நடக்கிறது என்ற ஒரு சின்ன ஒரு மனதில் ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. அதற்கு காரணங்களும் பல உண்டு. ஒன்று வந்து அவர் இன்னும் ராஜபக்சேயோடவே இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். அந்த கட்சியில் இருக்கிறார், கட்சியையும் பாதுகாக்க வேண்டும். பகிர்ந்து நாட்டையாளும் UNP ரணில் விக்ரமசிங்காவையும் பாதுகாக்க வேண்டும். இவர்கள் ரெண்டு பேரோடும் இவர் சமமாக கொண்டு போறதுக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலைப்பாடு என்று அதுவும் மக்களுக்கு தெரிகின்றது. ஒரு வருடம் கடந்து வந்தாலும் எதிர்பார்த்த அந்த மாற்றம் வரவில்லை. மக்களிடத்தில் இன்னும் அந்த பழைய சந்தேகங்களும், இவர் என்ன செய்வார், இவருக்கு ரெண்டு தோணியில் காலை வைத்திருக்கிற மாதிரி ஒரு நிலைமை.
மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் நிறைவேற்ற அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதியாக தேர்வாவதற்கு சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகள் மிக முக்கியமாக இருந்தன. அதை வைத்து பார்க்கும் பொழுது சிறுபான்மை சமூகத்தினர் எதிர்பார்த்த அளவுக்கு அவர் அவர்களது எதிர்பார்ப்பை தேவைகளை நிறைவேற்றி இருக்கிறாரா இந்த ஓராண்டுல?
30 வருட காலமாக நடந்த ஒரு யுத்தத்தை ஒரு வருடத்தில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வருவது கடினம். இப்ப மெயின் காரணம் வந்து ஒரு சிங்கள இனத்தேர்வில் அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் அந்த நோக்கங்கள் எல்லாம் அது இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை. அதனால் இந்த தமிழ் பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு பல வருடங்கள் எடுக்கும் என்பது சாத்தியம். என்ன கொண்டு அவர்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு முன்வைத்து பேசக்கூடிய சில சில உண்மையான பிரச்சனைகளை கூட இன்னும் தீர்வு காண முடியவில்லை. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஒரு பில்லை, அது சிறுபான்மை மக்களுக்கோ பெரும்பான்மை மக்களுக்கென்று இல்லாத ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட இன்னும் அவருக்கு பாராளுமன்றத்தின் மூலமாக அதை எனக்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை. அப்படி இருக்கும் போது தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது இந்த ஒரு வருடத்தில் எப்படி முடியாத என்பதும் மக்களுக்கு தெரியும். ஆனா பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றுதான் மக்களும் சொல்லுகின்றார்கள்.
மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு சவால் எங்கிருந்து எப்படி யார் மூலம் வரக்கூடும், எப்படியான சவால்களுக்கு அவர் முகம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும் நினைக்கிறீங்க?
அவருடைய சவால்கள் என்று சொல்லும் போது அவருடைய கட்சியில் இருந்தே தான் ஆரம்பமாகும். அவருடைய கட்சியை முன்கொண்டு போவதற்கு அவருக்கு நிறைய சவால்கள் இப்போதைக்கே வந்துவிட்டது. அதே நேரத்தில் அவர் கொஞ்சம் அங்கிட்டு அவருடைய பலம் அங்கு கொஞ்சம் குறைந்தாலும் இங்கே UNP இருக்கின்றது. UNP சவால்களையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது நிலவரம் படி அவர்களுக்கு தான் கூட அதிகப்படியான ஓட்ஸ் கிடைச்சிருக்கிறது. அதனால் அவர்கள் இவரை தாண்டி அவரை இல்லாமல் கூட ஆட்சி செய்ய ஒரு சந்தர்ப்பம் உருவாகலாம். அந்த பயமும் இருக்கின்றது. அதனால் அவருடைய சவால்கள் எல்லாம் அவருடைய கட்சியும் அவரோடு சேர்ந்து நாட்டை கொண்டு செல்லும் UNP தரத்திலும் அவருக்கு நிறைய சவால்கள் இருக்கின்ற நான் நினைக்கின்றேன்.
சிலோன் டுடோ பத்திரிகையின் துணை ஆசிரியர் சுலோச்சனைய ராமையா. இலங்கையின் வடமாகாண சபையினால் மீள்குடியேற்ற கொள்கையொன்று வகுக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடமாகாணத்தில் இடம்பெயர்ந்துள்ளவர்களை நீதியாகவும் நியாயமான முறையிலும் மீள்குடியேற்றுவதற்காக மீள்குடியேற்ற கொள்கை ஒன்றை வகுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக வடமாகாண சுகாதாரத்துறை மற்றும் மீள்குடியேற்ற நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்கள் இன்று வவுனியாவில் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கின்றார். 30 வருட கால இடப்பெயர்வின் பின்னர் மேற்கொள்ளப்படுகின்ற மீள்குடியேற்றத்திற்கு உரிய அரச கொள்கையொன்று இல்லாத காரணத்தினால் மீள்குடியேற்ற நடவடிக்கைகளை சரியான முறையில் முன்னெடுக்க முடியாது இருப்பதாகவும் பல்வேறு சிக்கல்களையும் சிரமங்களையும் எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
இடம்பெயர்ந்தவர்களுக்கு அவைகளுக்கு 1வது ஜெனரேஷன் 2வது ஜெனரேஷனும் வந்துட்டது. இப்போ போனவர்களுடைய காணி முப்படைகளாலேயும் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் இருக்கிறது. அரசாங்கமே வேறு தேவைகளுக்காக வேற காணியை பயன்படுத்த நிலைமை இருக்குது காணியை பொறுத்தவரையில். அதே மாதிரி பெருந்தொகையானவற்ற வீடுகள் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் இப்படியான ஒரு காலகட்டத்தில் மீள்குடியேற்றத்துக்கு வாராக்களுக்கு யாருக்கு வீட்டு திட்டம் கொடுக்கறது, அது என்ன அடிப்படையில் கொடுக்கறது, காணி கொடுக்கறதாக இருந்தால் இந்த இராணுவத்தாலேயும் ஏனைய படையினாலும் கையகப்படுத்தப்பட்ட காணி கிடைத்தாலும் கூட அவர்களுடைய 1வது 2வது பரம்பரை காணியேற்றவர்களாக இருக்கீங்க, அந்த குடும்பங்களுக்கு நாங்கள் என்ன அடிப்படையில் காணியை கொடுக்கறது, வாழ்வாதாரத்துக்குரிய உதவிகளை என்ன அடிப்படையில் கொடுக்கறது, யாருக்கு கொடுக்கறது. பெண்கள் தலைமை தாங்குற குடும்பங்கள் 45,000 மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது. அதே மாதிரியாக 42,000 பேருக்கு மேலே விசேட தேவைக்குட்பட்டவர்கள் இருக்கிறார்கள். பெற்றோரை இழந்த குழந்தைகள், குழந்தைகள் இழந்த பெற்றோர்கள், காணாமல் போனவர்கள், அரசியல் கைதிகள், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது.
இத்தகைய நிலையில்தான் மீள்குடியேற்ற கொள்கை ஒன்றை வகுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன.
நாங்கள் எங்களுடைய மாகாணத்திலே மீள்குடியேற்றத்துக்கு வருகின்ற மக்களுக்கு நீதியின் அடிப்படையில், தேவையின் அடிப்படையில், எந்த ஒரு இன மத சமயம் வேறுபாடு இல்லாமல் உண்மையான ஒரு மீள்குடியேற்றம் நீதியின் அடிப்படையில் நடக்க வேணும் என்று சொன்னால் எங்களுக்கு அடிப்படை கொள்கை ஒன்று வேணும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்த போது கொள்கை இல்லாமல் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனபடியினால் எங்களுடைய மாகாணங்களுக்கு மீள்குடியேற்ற கொள்கை ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும். அதை ஜனாதிபதியும் அந்த கூட்டத்தில் இருந்து அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் மீள்குடியேற்ற கொள்கை ஒன்றை தயாரிப்பதற்குரிய ஒரு உபக்குழுவை இப்போது அமைத்திருக்கின்றோம். ஏற்கனவே மீள்குடியேற்றத்துடன் தொடர்பு பட்டு வேலை செய்த நிபுணர்களை கொண்ட குழுவாக இதை உருவாக்கி இந்த குழு எங்களுடைய மாகாணத்துக்குரிய மீள்குடியேற்ற கொள்கை ஒன்றை தயாரிக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு
என்றார் வடமாகாண அமைச்சர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்கள். இதேவேளை வடமாகாணத்தின் சுகாதாரம் மற்றும் கல்வி அமைச்சுக்களுக்கான நீதி சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சத்தியலிங்கம் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறினார். இந்த நீதி சட்டங்களுக்கான அங்கீகாரத்தை மத்திய அரசாங்கத்திடம் இருந்து பெறுவதில் வடமாகாண சபையினர் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்திருந்தனர். தற்போது அந்த தடைகளை தாண்டி சில நீதி சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் ஏனைய மாகாண அமைச்சுக்கள் மாகாண திணைக்களங்கள் என்பவற்றிற்குரிய நீதி சட்டங்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் வடமாகாண அமைச்சர் சத்தியலிங்கம் அவர்கள் கூறினார்.
பவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். திருகோணமலை மூதூர் பிரதேசம் பாலத்தடிச்சேனை பகுதியில் ராணுவ முகாம் அமைந்திருந்த தமிழ் மக்களின் காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேசத்தில் உள்ள பாலத்தடிச்சேனை இராணுவ முகாம் அமைந்திருந்த காணிகளும் குடியிருப்புகளும் இன்று அதன் உரிமையாளர்களிடம் மீள கையளிக்கப்பட்டுள்ளது. 1990 தொடக்கம் தமது காணிகளில் இராணுவ முகாம் அமைந்திருந்ததாக கூறுகின்றார் பாலத்தடிச்சேனை விநாயகர் ஆலய நிர்வாகச் செயலாளர் எஸ் உமாகரன்.
இதுவரை காலமும் 1990 தொடக்கம் இன்று வரைக்கும் ஸ்ரீலங்கா இராணுவ முகாம் இராணுவத்தினரால் முகாம் அமைக்கப்பட்டு இன்றுதான் 30 பிறகு அது காணிகளை இன்றுதான் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் எல்லாரும் நாங்கள் அகதியாக தான் இருந்த நாங்கள் சொந்தக்காரர்கள் வீட்டிலையும் உறவினர்கள வீட்டிலையும் அகதியாகத்தான் இருந்த நாங்கள் அகதி எந்த வழியில இவருக்கும் தெரியாத மாதிரி தான் இருந்தது. 2009 இருந்து இந்த திட்டம் முடிவு வந்த பிறகு நாங்கள் ஜனாதிபதி பிரதமர் உட்பட கனவேருக்கு நாங்கள் தொடர்ச்சியாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உட்பட பலவேருக்கு நாங்கள் தொடர்ச்சியாக கடிதம் எழுதி வந்து முகாம் அகதி வாழ்க்கையை விடுக்கி தெரிவிச்சது. இப்போ நல்லாட்சி அரசாங்கம் இப்போ வந்ததுக்கு பிறகு திரும்ப அவருக்கு இந்த பொது ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு கடிதம் போட்டு அதுக்கு பிறகு இன்றைக்கு விட்டுருக்காங்க. நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். எங்களுக்கு 4 அறிவித்தவங்க 6 உங்களுக்கு காணி விடப்படும்னு சொல்லி திரும்ப 6 5 திண்ணேரம் கோல் எடுத்துனவங்க 8 உங்களுக்கு தரக்கூடியமா இருக்குமென்னு சொல்லி அப்ப நாங்க இன்றைக்கு போனாங்க. காலையில 9 போனாங்க. 10 வரை முகாம் பொறுப்பு அதிகாரி வந்து நீங்க உங்களோட காணிகளை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி கூறிவிட்டு அவர் எங்களை வளவெல்லாம் போய் பாக்குறதுக்கெல்லாம் அனுமதிச்சவர் சொல்லிட்டு சொன்னவர் இன்னும் 2 தங்களுக்கு நேரம் தர வேண்டும் ஏனென்றால் தங்குறாங்க. அந்த பாதுகாப்பு அரண்களை எல்லாம் அகற்றுவதற்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுவதனால் ரெண்டு நாள் காலத்தை பெருமாறு கற்றுக்கொண்ட ஜனங்க நாங்கள் அவர்களுக்கு சம்மதத்தை கூறினோம்
என்றும் அவர் தெரிவித்தார். ராணுவம் தற்போது அங்கிருந்து வெளியேறிக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார்.
வேலிகள் கம்பிகள் கட்டைகளை எல்லாம் கலட்டி கொண்டு பாவிச்ச உடைமைகள் எல்லாத்தையும் அகற்றி கொண்டிருக்கின்றார்கள். அகற்றி அவற்றை தங்களது வாகனத்தின் மூலமாக அனுப்பி வேறொரு முகாமுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இப்படி ஜனங்களுக்கு எல்லார் காணியும் பொதுவாக வீதி ஆலயம் மற்றும் மற்றாக்கத்த வளவு எல்லாம் சேர்த்து ஒரே வளவு ஆகின இடங்களுக்கு மண் அரண்களும் மற்றும் அவர்கள் பாதித்த கட்டிடங்களும் நிறைய இருப்பதனால அதை அந்த எல்லைகளை அடையாளப்படுத்துறது காணிகள் எல்லைகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஏற்கனவே 1985 வன் செயலாளர் சில வீடுகள் அழிஞ்ச கூரைகள் அழிவடைந்திருந்தது. திரும்ப அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு வீடுகள் இருந்தது. அதுக்கு அவங்க கூரை அடித்து பாவிச்சவங்க இப்போ திரும்ப அந்த கூரைகளை கலாட்டி விட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 4 வீடு முற்றாக பாவிக்காமல் இருக்கிற ஒரு அதை 4 தான் தப்பி இப்பொழுது பாவனைக்குரிய மாதிரி இருக்கிறது
என்றும் குறிப்பிட்டார். பாலத்தடிச்சேனே விநாயகர் ஆலய நிர்வாக செயலாளர் எஸ் உமாகரன்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அடுத்து தமிழக செய்திகள். தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த இருந்த தடையை நீக்கி இந்திய அரசு சிறப்பு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தில் பொங்கல் தினத்தையொட்டி நடத்தப்படும் காளைகளை அடக்கும் விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் மகாராஷ்டிரா, கர்நாடகா, பஞ்சாப், ஹரியானா, கேரளா ஆகிய மாநிலங்களில் மாட்டு வண்டி பந்தயங்கள் ஆகியவற்றுக்கு காளைகளை பயன்படுத்தலாம் என கூறப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டுகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரின் அனுமதியை பெற வேண்டுமெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாட்டு வண்டி பந்தயங்களை பொறுத்தவரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மிகாமல் நல்ல பாதையில் அந்த பந்தயங்களை நடத்த வேண்டுமெனவும், ஜல்லிக்கட்டு போட்டிகளில் காளையானது 15 மீட்டர் சுற்றளவுக்குள் பிடிக்கப்பட வேண்டுமெனவும் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பை அடுத்து தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பிரதானமாக நடைபெறும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் வெடிகளை வெடித்தும் இசைக்கருவிகளை இசைத்தும் கொண்டாடினர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர், பாலமேடு ஆகிய பகுதிகளிலும், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் இளைஞர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். பல இடங்களில் கோவில்களில் பொங்கல் வைத்து கடவுளுக்கு நன்றி தெரிவித்தனர். சில மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு காளைகள் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டன. மத்திய அரசின் இந்த அறிவிப்பை தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே வரவேற்றுள்ளன. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மத்திய அரசின் இந்த அறிவிப்பிற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளார். மேலும் பொங்கலை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு ஏதுவாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப உத்தரவிட்டுள்ளதாகவும் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி, மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் ஆகியோரும் மத்திய அரசின் இந்த முடிவை வரவேற்றுள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், இதற்கு பெரும் முயற்சி எடுத்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை பாராட்டினார்.
மத்திய அரசு அதற்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிற போது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். திமுகவின் சார்பில், குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில், அதற்கான முயற்சியில் முழுமையாக ஈடுபட்ட மத்திய அரசுக்கு, குறிப்பாக அமைச்சராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மத்திய அரசின் இந்த முடிவுக்கு பொன் ராதாகிருஷ்ணனே காரணம் என தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் EVKS இளங்கோவனும் தெரிவித்துள்ளார்.
என்னுடைய உள்ளம் நிறைந்த பாராட்டுகளை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு நான் உரித்தாக்குகின்றேன். அவரை நான் நெஞ்சார பாராட்டுகின்றேன். அவருடைய முயற்சியால் இந்த ஜல்லிக்கட்டு மீண்டும் தமிழகத்திற்கு வருவதற்கு அவருடைய முயற்சி தான் காரணமாக இருந்தது என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன்.
மத்திய அரசின் இந்த முடிவு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக ஜல்லிக்கட்டு மீட்பு கழகத்தைச் சேர்ந்த ராஜேஷ் BBC தெரிவித்தார்.
இன்னைக்கு வந்து இந்த வெற்றி வந்து எங்களுக்கு வந்து ஈடு சொல்ல முடியாத வெற்றி சார். எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருந்தாங்க. இது வந்து January 1st கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இது நடக்குமோ நடக்காதான்ற ஒரு கேள்வி இருந்த நேரத்தில் இன்னைக்கு வந்து இது கிடைச்சிருக்க வெற்றி வந்து தமிழக மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியா தான் கருதுறோம். இந்த வருஷம் வந்து தைப்பொங்கல் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு தைப்பொங்கலா இருக்கும். ஏன்னா போன வருஷம் வந்து இந்த ஜல்லிக்கட்டு நின்னனால எங்களால வந்து பொங்கலை வந்து சரியா கொண்டாட முடியல. பல கிராமத்துல வந்து கோயில் திருவிழாக்கள் கொண்டாட முடியாம போயிருச்சு. இந்த வருஷம் அது எல்லாமே நிகழ்ச்சி ஆயிரும். சோ நாங்க கும்பிட்ட தெய்வம் வந்து எங்களை கைவிடல அப்படின்றதான் சொல்ல முடியும்.
ஆனால் விலங்குகள் நல ஆர்வலர்கள் மத்தியில் மத்திய அரசின் இந்த முடிவு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. விலங்குகள் நல ஆதரவு அமைப்பான பெட்டா இந்த முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்லப்போவதாக கூறியுள்ளது. மத்திய அரசின் முடிவு குறித்து BBC தமிழோசையிடம் பேசிய மத்திய விலங்குகள் நல வாரியத்தின் துணைத் தலைவர் சின்னி கிருஷ்ணா, தங்களிடம் கேட்காமலேயே மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிவித்தார்.
நீங்க அனிமல் வெல்ஃபேர் போர்டோட அப்ரூவல் இல்லாம நீங்க இந்த நோட்டிபிகேஷனை வித்ட்ரா பண்ண முடியாது. இப்போ கவர்மெண்ட் போய் அது மாத்திருக்கா எங்களுக்கு நம்ம எழுதி போடுறதோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாலே எங்க ஸ்டாண்ட் ஜல்லிக்கட்டு ஒப்போஸ் பண்ணிட்டு அது மாறவே இல்லை. அப்போ கூட அவங்க ட்ராப் பண்ணிட்டு அவங்க போய் மாத்திருக்காங்க அந்த நோட்டிபிகேஷனை. நம்ம லாயர்ஸ் எல்லாம் அது பார்த்துட்டு இருக்காங்க, ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுமோ லீகலா என்ன பண்ண முடியுமோ நம்ம கண்டிப்பா பண்ணுவோம்.
தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்து வந்த நிலையில் 2008 இந்த போட்டிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதற்கு பிறகு பல கட்டுப்பாடுகளுடன் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்து வந்த நிலையில் வேடிக்கை காட்டக்கூடாத மிருகங்களின் பட்டியலில் காளை மாட்டையும் மத்திய அரசு இணைத்தது. அதற்கு பிறகு மேலும் பல கட்டுப்பாடுகளுடன் 3 ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்து வந்த நிலையில் விலங்குகள் நல ஆர்வலர்கள் நீதிமன்றத்தை நாடி ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு நிரந்தர தடை உத்தரவை பெற்றனர். வேடிக்கை காட்டக்கூடாத மிருகங்களின் பட்டியலில் தற்போதும் காளை மாடு நீடித்தாலும் ஜல்லிக்கட்டு மற்றும் மாட்டுவண்டி பந்தயங்களை நடத்த விலக்கு அளித்து மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை அடுத்த மாதம் முதல் தொடர்ந்து நடக்கும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
தமிழக முதல்வர் ஜே ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீதான இறுதி விசாரணை வரும் பிப்ரவரி 2 முதல் நடைபெறும் என இந்திய உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஜெயலலிதா மீதான வருமானத்தை மீறிய சொத்து குவிப்பு வழக்கில் அவர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து கர்நாடக மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை இன்று வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரா கோஷ் மற்றும் அமிதவராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக நடைபெற்றது. அப்போது இந்த வழக்கின் இறுதி விசாரணை வரும் பிப்ரவரி 2 தொடங்கி தொடர்ந்து நடைபெறும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த விசாரணை தொடங்கப்படுவதற்கு முன்னதாகவே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா உள்ளிட்டவர்கள் மற்றும் வழக்கு தொடர்ந்திருக்கும் கர்நாடக அரசு, திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் உள்ளிட்டோர் வழக்கில் விசாரிக்க வேண்டிய அம்சங்கள் குறித்து தெரிவிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த விசாரணையை தினந்தோறும் நடத்த வேண்டுமா என்பது குறித்து பின்னர் ஏற்படக்கூடிய வழக்கின் நிலவரத்தை பொறுத்தே முடிவு செய்யப்படும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற இதே வழக்கு தொடர்பான தீர்ப்பில் பெரும் தவறு உள்ளதாக மேல்முறையீட்டு மனுவில் குறிப்பிட்டுள்ள கர்நாடக அரசு, தீர்ப்பை நியாயப்படுத்த காட்டப்பட்ட காரணங்கள் பொருத்தமற்றவை என்றும், கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு கேலி கூத்தானது என்றும் கூறியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2014 செப்டம்பர் 27 என்று ஜெயலலிதாவுக்கு 4 சிறை தண்டனையும் 100 ரூபாய் அபராதமும் விதித்தது. இந்த வழக்கில் ஜெயலலிதாவுடன் குற்றம் சாட்டப்பட்டிருந்த அவரது நெருங்கிய தோழி சசிகலா நடராஜன், சசிகலா நடராஜனின் உறவினர்களான சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோருக்கும் தலா 4 சிறை தண்டனையும் தலா 10 ரூபாய் அபராதமும் விதித்தது. பின்னர் இவர்கள் தங்களின் தண்டனைக்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். அவர்களின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி கடந்த ஆண்டு மே 5 என்று வழங்கிய தீர்ப்பில் கீழ் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தள்ளுபடி செய்தார். அதே சமயம் கர்நாடக அமைச்சரவை கர்நாடக உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து இந்திய உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது.
ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன். அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடர்பான வழக்கில் நூலகத்திற்காக ஒதுக்கப்பட்டிருந்த 36 என்ன ஆனது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் முரளிதரன்.
சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்திற்கு போதுமான வசதிகளை செய்து தராதது ஏன் என தமிழக அரசிடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் சென்னையில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தை தற்போது இருக்கும் இடத்தை விட்டு மாற்றக்கூடாது எனவும், அதனை சிறப்பாக செயல்பட வைக்க வேண்டுமெனவும் எஸ்டி மனோன்மணி என்ற ஓய்வு பெற்ற பேராசிரியர் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நூலகத்தை இடமாற்றம் செய்ய நிரந்தர தடை விதித்ததோடு நூலகத்திற்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டுமெனவும் உத்தரவிட்டது. இதுகுறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க நீதிமன்ற ஆய்வாளர்கள் இருவரும் நியமிக்கப்பட்டிருந்தனர். அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தின் தற்போதைய நிலை குறித்த ஆய்வாளர்களின் அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க பள்ளிக் கல்வித்துறையின் செயலாளர் சபீதா இன்று உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். அப்போது மனுதாரர் தரப்பில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மிக மோசமான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த நூலகத்திற்கென புதிய புத்தகங்கள் ஏதும் வாங்கப்படாமல் இருப்பது, இதழ்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருப்பது, கலையரங்கம் மூடப்பட்டிருப்பது ஆகியவை குறித்து மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய இந்த செய்திக்குறிப்புடன் இன்றைய தமிழ் ஓசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.